நன்றி சொல்வேனே என் இயேசுவே.
ஓ நன்றி ஆண்டவரே.
நன்றி செய்வேனே என் வாழ்வியே. நன்றி சொல்வேனே என் இயேசுவே. நன்மை செய்கிறே என் வாழ்விலே. நன்றி சொல்வேனே என் இயேசுவே. ஓ நன்மை செய்கிறே என் வாழ்விலே.
உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த நேரத்திலையும் நீரங்கள் மத்தியிலே வந்து ஒலாபுகிறதுனால் உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் உங்களுடைய நாமத்துக்கு நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களை துதிக்கிற பொழுதெல்லாம், உங்களை ஆராதிக்கிற பொழுதெல்லாம், உங்களை கனம் பண்ணுகிற பொழுதெல்லாம் நீர் எங்கள் மத்தியிலே வந்து விடுகிறதற்காய் உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் உங்களுடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துவீர்களா? எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்துங்க. தேவன் கடந்த நாளில் செய்த நன்மைகளுக்கு நன்றி என்று சொல்லுங்க. எல்லா நாமத்திற்கு மேலான நம்முடைய நாமத்திற்கு நன்றி அப்பா. மகிமையும் கனத்தையும் கொண்டு வந்து நம்முடைய சமூகத்தை நாங்கள் வைக்கிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் உங்களை நாங்கள் துதிக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துங்க. நஸ்ரீனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹலலூயா. உட்காருங்கள். ஹலலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹலலூயா. கர்த்தர் நல்லவர். ஹலலூயா. இயேசு நல்லவராகவே இருக்கிறார். ஹலலூயா. அதனால் அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. வேதத்திலே கடைசி நாட்களிலே ஜனங்கள் ஒருவருக்கு ஒருவர் செய்த நன்மைகளை அல்லாவிட்டால் நன்றி அறுதல் அட்டவர்களா இருப்பார்கள் என்று சொல்லி வேதத்திலே ஒரு வார்த்தை ஒன்று இருக்கிறது. அது உள்ளத்தில் செய்தி அல்ல, இது எனக்கு சொல்ல விருப்பமாக இருந்தபடினா நான் அதை சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். என்னவெனில், செய்த நன்மைகளுக்கு எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்பது, நன்றி செலுத்துவது, அது வளமையானது உண்டு. அது அது நாம் செய்தே ஆக வேண்டும். அதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது ஒன்று. ஆனால் செய்த நன்மைகள், ஒருவருக்கு ஒருவர் செய்கிற நன்மைகளை ஒருபோதும் ஒருவரும் மறந்துவிடக் கூடாது. அது தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். என்னவெனில், எந்த நிலைமையில் நாம் இருந்தோம், எப்போ இருந்தோம், எந்த காலத்தில் இருந்தோம், எந்த நேரத்தில் இருந்தோம், காலங்களுக்கும் நேரங்களுக்கும் ஊறிய விதத்திலே தேவன் யாராவது ஒருவரை வைத்து நம்மளை நடத்துகிறவர். அவர்களை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. காலங்கள் மாறி, நேரங்கள் மாறி, நம்முடைய சூழ்நிலைகள் மாறி, நம்முடைய வசதிகள் மாறுகிற பொழுதும் அந்த நாட்களை நாம் மறந்துவிடக்கூடாது. ஹலலுயா. அண்மையிலே நாம் கவனிக்கிற ஒரு காரியம் என்னவெனில், நன்மை செய்தவைகளை மறந்து ஒரு நன்றி இல்லாத ஒரு இருதயமாக நம்முடைய இருதயங்கள் மாறிவிடாதபடிக்கு கடைசி நாட்களிலே இவைகள் தோன்றும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்தும் பேசுவதற்கு நான் சிந்தித்தேன், செயல்பட்டேன். ஆனாலும் வேற ஒரு செய்திக்குள்ளே கடந்து வந்து விட்டேன். ஆகையினாலே என்னுடைய உள்ளத்துல இருக்கிற ஒரு காரியம் என்னவெனில், செய்த நன்மைகளை ஒருபோதும் ஒரு நாளும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஹலலுயா, ஹலலுயா. ஆரம்ப நாட்களில், நம்முடைய நடத்திய நாட்களில், இந்த தேசங்களே வருகிற பொழுதெல்லாம் அநேகர் நமக்கு நன்றி செய்திருக்கிறார்கள், அநேகர் நமக்கு நல்லது செய்திருக்கிறார்கள். அவைகளை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஹலலுயா. ஒருவேளை அவர்கள் தவறு செய்தாலும், அவர்கள் கோபமடைந்தாலும், அவர்கள் நடக்க விடாத விதத்திலே நடந்து கொண்டாலும், நமக்கு செய்த நன்மைகளை நாம் மறக்கக்கூடாது கர்த்தருக்கு முன்பாக. ஹலலுயா. அது கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. ஆகையினாலே அன்பானவர்களே, கடைசி நாட்களிலே ஜனங்கள், தேவ பிள்ளைகள், உலகத்தார் நன்றி அறுதல் அற்றவர்களாய் இருப்பது போல, நடந்து கொள்வது போல, நீங்களும் அப்படி நடந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே அன்பாய் உங்களுக்கு நான் புத்தி சொல்ல விரும்புகிறேன். ஹலலுயா, ஹலலுயா. போதகர் அடிக்கடி நமக்கு சொன்ன ஒரு வார்த்தை உள்ளத்திலே இருக்கிறது என்னவெனில், ஒரு மனிதன் தவறு செய்யலாம், ஆனால் அந்த மனிதன் செய்த அவ்வளவு நன்மைகளையும் நாம் மறந்துவிடக் கூடாது. வழங்குறதா, ஒரு மனிதன் நமக்கு நன்மை செய்த ஒரு மனிதன், நமக்கு நல்லது செய்த ஒரு மனிதன் நாளைக்கு தவறி விடலாம், நாளைக்கு நமக்கு எதிராக இருக்கலாம், ஆனா அவன் அதுவரைக்கும் செய்த நன்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. அது எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு நாம் எப்படி நன்றி உள்ளவர்களா இருக்கிறோமோ அதே வண்ணமாக நமக்கு கர்த்தர் ஒருவனை வைத்து செய்த நன்மைகள், அந்த நபர்களை குறித்தும் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தருக்குள்ளே அன்பாய் உங்களுக்கு நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த செய்தியின் ஒரு ஆதாரமான வார்த்தையினில் 1 பேதுரு 5:8-9 வாசிப்போம். 1 பேதுரு 5:8-9 வசனத்தை நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா.
தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெட்டிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள்.
8 திருப்பி வாசியுங்கள்.
தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள்,
தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள்,
விழித்திருங்கள்,
விழித்திருங்கள்,
ஏனெனில்
ஏனெனில்
உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான்.
அன்பானவர்களே, நாம் இந்த நாட்களிலே ஒரு கடைசி நாட்களில் நாம் வந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு நாட்களையும் நாம் கழிகிற பொழுது நாம் கிறிஸ்துவின் வருகையை நோக்கிக் கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாட்கள் நமக்கு முடிகிற பொழுது நாம் தேவனை சந்திப்பதற்கு ஒரு நாள் குறைந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே வேதம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள். அல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளா இருந்து விழுத்திருந்து, ஏனெனில் எதிராளியான பிசாசு, எதிராளியாகிய பிசாசு எவனை விழுங்கலாம் என்று சொல்லி கச்சிக்கிற சிங்கம் போல, கச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம், எவனை தேவனிடத்திலிருந்து விழுத்தலாம், எவனை தேவனை விட்டு பிரிக்கலாம், எவனை தேவனை விட்டு அகற்றலாம், எவனை ஊழியத்திலிருந்து விழுத்தலாம் என்று அவன் கச்சிக்கிற சிங்கம் போல அலைந்து திரிகிறான், உன்னை சுட்டித் திரிகிறான், தேவ ஜனங்களை சுட்டித் திரிகிறான், தேவ பிள்ளைகளை சுட்டித் திரிகிறான், வாலிபர்களை சுட்டித் திரிகிறான். இதை அறிந்து புரிந்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்க, சபம் பண்ணி விழிச்சிருங்கள், ஏனெனில் இந்த காலம் பொல்லாததாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சுற்றி ஒருவன் இருக்கிறான், அவனுடைய நோக்கம் எல்லாம் உங்களை தேவனை விட்டு பிரிக்க வேண்டும். அதற்கு எந்த காரியத்தையும் அவன் எடுத்து பயன்படுத்துவான், எதையும் உங்களுக்கு விரோதமாக கொண்டு வருவான், எப்படியும் உங்களை வீழ்த்துவதற்கு அவன் முயற்சி எடுப்பான். அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தன்னுடைய பாடுகளை குறித்து எழுதுகிற பொழுது என்ன சொன்னார்னில், சொந்த சகோதரர்களால் வந்த சோதனை என்று சொல்லி ஒரு வார்த்தை இங்கே வருகிறது. நான் என்ன சொல்லுகிறேன், நாம் யாரோடு பழகிறோம், நாம் யாரோடு பேசுகிறோம், நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், யார் நமக்கு முக்கியமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை வைத்து பிசாசு நம்மளை தேவனை விட்டு பிரிக்கிற காலம் என்பதை இந்த நாட்களிலே மறந்து விடாது இருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் நாம் பழகிறபடியினால் எல்லாவற்றையும் அங்கீகரித்து நாம் நடந்துவிட முடியாது. நன்றாக பழகிறபடியினால், நன்றாக சிநேகிக்கிறபடியினால், நன்றாக பேசுகிறபடியினால், ஏனெனில் பிசாசு அவர்களை வைத்து நம்மளை தேவனை விட்டு பிரித்து விடுவார். அது அவர்களுக்கே தெரியாது, அவர்களுக்கே அது தெரியாது. ஆனா தேவனை விட்டு பிரிப்பதற்கு பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம், யாரை விழுத்தலாம், யாரை தேவனுடைய சமூகத்தில் இருந்து பிரிக்கலாம், அவர்களுக்கு தெரியாது. அதனாலதான் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். உங்களுடைய புத்தியில அறிவு இருக்க வேண்டும், சிந்தனையில அறிவு இருக்க வேண்டும். நாம் நிற்கிற காலம் இது. அன்பானவர்களே, தேவனை விட்டு பிரிக்கிற எந்த ஆலோசனைகளும், தேவனுக்கு புறம்பான, தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பான, தேவ சபைக்கு புறம்பான, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான வருகிற எந்த வார்த்தைகளும் பிசாசிடத்திலிருந்து வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள், தெளிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அன்பாய் உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். நாம் நிற்பது கடைசி நாட்கள். ஹலலோயா. இன்றோ நாளோ மறு இரவோ அதை யாரும் அறிய மாட்டார்கள். ஹலலோயா. அருமையானவர்களே, கடந்த ஆறாவதுல அருமையான ஒரு செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை முடிந்தவர்கள் இந்த வீடியோக்கள் மூலமாய் பார்க்க முடிந்தால் பாருங்கள், கேளுங்கள். நான் அது கேட்கிற பொழுது அதை சிந்தித்ததை கேட்டதுக்கு பிற்பாடு சிந்தித்த விதம் எனக்கு மேன்மையாகவும் அருமையாகவும் இருந்தது. அதனால் அதை கேட்டுக் கொள்ளுங்கள். கடந்து போகிற பொழுது அதை குறித்து சில வார்த்தைகளை நான் சொல்லுவேன். என்னவெனில் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து செயல்படுங்கள். நமக்கு அறிவு இருக்க வேண்டும், ஆவிக்குரிய அறிவு இருக்க வேண்டும். மாம்சம் எது, ஆவி எது என்பதை அது அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த புத்தி நமக்கு இருக்க வேண்டும். இல்லையெனில் பிசாசு போடுகிற எந்த தடைகளையும் நாம் ஜெயிக்க முடியாமல் போய்விடும். இன்றைக்கு மாம்சம் எது என்பதை நமக்கு கண்டுபிடிக்க தெரியாமல் இருக்கிறது. அதனாலே தான் எல்லாவற்றையும் அங்கீகரித்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எல்லா பேச்சுகளுக்கும் இடம் கொடுத்து எல்லாவற்றையும் சம்பாஷித்து நாம் கடந்து செல்லுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கச்சுக்கிற சிங்கம் போல ஒருவன் உன்னை தேவனை விட்டு பிரிக்கலாம் என்று சொல்லி சுட்டி 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 திரிகிறது. உனக்கும் எனக்கும் அறியாமலும் புரியாமலும் இருக்கிறது என்ன, நீ நிற்கிற காலம் கடைசி காலமாக இருக்கிறது. தெளிந்த புத்தி நமக்கு வேண்டும். பாருங்க, பிசாசுடைய வேலைகளை அறிய, அதை புரிந்து கொள்ள, அதன்படி செயல்பட நமக்கு தேவையானது தெளிந்த புத்தி. மந்த நிலைமையில் நாம் நடக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, மந்த நிலைமையில் நாம் நடக்கக்கூடாது, புத்தி இல்லாதவர்களாய் நடக்கக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷனை பார்த்து ஒரு தடவை என்ன தெரியுமா சொன்னார், அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லி சொன்னார். இன்றைக்கு நம்முடைய பிரச்சனை என்னவெனில், நமக்கு பிரியமானவர்கள் எதை சொன்னாலும் அதை விளங்கிக் கொள்வது, நமக்கு ஏற்றவைகள் எதை சொன்னாலும் அதை எடுத்து சாப்பிட்டு விடுகிறது, அதை அப்படியே நம்ப விடுகிறது. ஐயா, எவ்வளவு முக்கியமானவர்களாக இருந்தாலும் பகுத்தறிய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து என்ன சொன்னார், அப்பாலே போ சாத்தான். இன்னைக்கு ஒரு மனுஷனை பார்த்து அப்படி சொன்னால் முடிந்தது அலுவல். ஊழியக்காரர் பேசலாமா, அவர் ஊழியக்காரர் பிரசங்கிக்கிறவர் பேசலாமா, கடிந்து கொள்ள முடியாது, கடிந்து கொண்டால் அதை அப்படி சொல்லலாமா? ஆனா இயேசு சொன்னா, அப்பாலே போ சாத்தானே. தேவ ராட்சிய சிந்தை உள்ளவர்களா இருங்கள், மாம்ச சிந்தை உள்ளவர்களா இருக்காதிருங்கள், பிசாசுக்கு இடம் கெடாதிருங்கள். அவன் உங்களை எவனை விழுங்கலாமோ என்று அந்த நோக்கத்திலே காலகாலமாய் அதுதான் அவருடைய நோக்கம். இன்னைக்கு ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை விழுவது தேவ ராஜ்யத்திலே எவ்வளவு பாரதூரமானது என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்தளவு புரிந்தளவு கர்த்தருடைய நாமத்திலே ஒரு மனிதனை பிசாசு வஞ்சிக்கிற பொழுது, ஒரு மனுஷனை பிசாசு தேவனை விட்டு பிரிக்கிற பொழுது, அது தேவ சமூகத்திலே பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது, கவலைக்குரிய காரியமாக இருக்கிறது, கண்ணீருக்குரிய காரியமாக இருக்கிறது. ஆகையினால் அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமானவர்களே, உங்களை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாயிருங்கள். கடந்த நாட்களிலே ஒருவரோடு நான் பேசின பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் மிகவும் மிகவும் கலக்கத்துக்குரியதாக இருந்தது. அது சொல்ல விரும்பவில்லை, இந்த இடத்தில் நான் சொல்ல முடியாது. ஆகையினாலே அது கலக்கத்துக்குரியதாக இருந்தது. ஏனெனில் ஆவியிலே நாம் வளர்ந்து ஆவிக்குரியவர்களாக நாம் நடப்பதில்லை, புரிந்து கொள்வதில்லை, வேத வார்த்தைகளை சாப்பிடுவதை ஒழுங்காக சாப்பிடுவதில்லை, வசனங்கள் வருகிற பொழுது வசனங்களை அலட்சியம் பண்ணுகிறபடியினால் காலங்களும் நேரங்களும் பிசாசு நம்மளை சுட்டி வருகிற பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க முடியாமல் போகிறது. ஆகையினாலே நான் பேசின பொழுது அவர்கள் பெரிய ஒருவர் இல்ல, வளர்ந்தவர்கள் அல்ல, பெரிய மனிதர்கள் கிடையாது, அது கவலைக்குரியதாக இருந்தது. ரெண்டு காரியம் அந்த நபர் சொன்னார், அது பாரதூரமானது, அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதனால் அவர்கள் ஆறுதல் படுத்தி அவருக்கு எதை செய்ய முடியுமோ அதை செய்து கர்த்தருக்குள்ளே தேவ சமூகத்திலே அமரும்பாறு நான் அவரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். ஆனால் இவைகளின் காரணம் என்ன, நாம் மாம்சத்தையும் ஆவியையும் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை. எது நடந்தாலும் எது வந்தாலும் புரிந்து கொள்வதில்லை, எது மாம்சம் எது பிசாசினத்திலிருந்து வருகிறது,
இது என் வாழ்க்கையை எவ்வளவுத்துக்கு தாக்கும், தேவனை விட்ட இது என்னை எவ்வளவுத்துக்கு புரித்துவிடும் என்பதை அறிவதில்லை. கண்ணை மூடிக்கொண்டு தலையை ஆட்டிக்கொண்டு நடந்து செல்வது, எல்லாவற்றையும் பேசிக்கொண்டு கடந்து செல்வது. அதனாலே தான் கடந்த முறை பேசினேன், நாம் பேசுகிறதை குறித்து அவர் வருகிற பொழுது நாம் கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகையினாலே இந்த நாளில் ஒரு செய்தியின் ஒரு தலையங்கம், வஞ்சிக்கப்படாதிருங்கள். தேவனுக்குள்ள பிரியமானவர்களே, நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நாம் நிற்பது கடைசி நாட்கள், காலம் நமக்கு பதில் சொல்லிக் கொண்டு இருக்கிறது, நடக்கிறவைகள் நமக்கு கர்த்தருடைய வருகையை நிரூபித்துக் கொண்டு இருக்கிறது. ஆகையினால் அன்பானவர்களே, ஆகையினால் நீங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாயிருங்கள். ஒன்று ஒரு மூன்று அல்லாவிட்ட நாலு காரியங்களை நாம் இந்த நாளிலே நாம் எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்து நாம் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் ஐந்தாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நான் வேற காரியங்களை தொடங்குவதற்கு இருந்தாலும் நம்முடைய நேரம் போய்விடும் என்பதனாலே நான் இடையிலே இந்த வார்த்தைகளை பார்க்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை மாத்திரம் நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் ஐந்து மூன்று. இந்த வசனங்கள் கடந்த செய்தியோடு ஒவ்வொரு ஒத்து போகும் சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். முதல் ஆராதனை செய்தியோடு வாசியுங்கள் மூன்றாவது வசனம்.
பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியை நடத்தி பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன?
சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பியது என்ன? என்னுடைய இந்த செய்தியினுடைய காரியம் என்னவெனில், பொய் சொல்லுகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஹலோயா. இன்றைக்கு பொய் சொல்லவே மாட்டார்கள், கத்தருக்குள்ளே ஒருவரும் பொய் சொல்ல மாட்டார்கள் என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது. தவறல்ல, தப்பானது அல்ல. ஒருவரும் பொய் சொல்ல மாட்டார்கள். தேவ சபையில இருக்கிறவர்கள், தேவன் ஊழியக்காரர்கள், தேவ ஜனங்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்று சொல்லி அதனுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் மேடி இருந்தால் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் பேதுரு என்ன சொல்லுகிறார் எனில், அவனை நோக்கி, அனன்யாவே, நிலத்தின் கிரியம் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தது ஒன்று, அடுத்தது பரிசுத்தாவிக்கு விரோதமாக பொய் சொன்னது ஒன்று, அடுத்தது தேவ ஊழியக்காரனுக்கு விரோதமாக பொய் சொன்னது என்று மூன்று விதமான காரியங்கள் ஒரு வசனத்திலே அடக்கப்பட்டிருக்கிறது. இதை சிந்திக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பொய்யுக்கு தகப்பன் பிசாசு. பொய் சொன்னால் அதனுடைய தகப்பன் பிசாசு. யார் யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் நாம் பொய் சொல்லுகிறோமோ, அவர்கள் எல்லாம் பிசாசுடைய சொந்தத்திலிருந்து எடுத்து நாம் பொய் சொல்லுகிறோம் என்பது வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் நமக்கு போதிக்கிறது. எல்லா ஊழியர்களும், எல்லா சபையாரும், எல்லா விசுவாசிகளுடைய நோக்கமும் என்னவெனில், சபையிலே ஒருவரும் பொய் சொல்ல மாட்டார்கள். ஆனால் பெந்தகோஸ்தே காலத்திலே, அப்போஸ்தலருடைய வல்லமையான ஊழியத்தின் நாட்களிலே, இருவர் வந்து தேவ சமூகத்திலே தைரியமாய் நின்று தேவ ஊழியரிடத்திலே தைரியமாய் பொய் சொன்னார்கள். எழுப்புதலின் காலத்திலே பொய் சொல்லுவதற்கு இருவர். அன்பானவர்களே, பொய் சொல்லுகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவர் பொய் சொல்லுவாரே ஆனால் அவர்கள் தேவனிடத்திலிருந்து வருவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். புத்தி இல்லாத ஐந்து கன்னிகைகள், புத்தி இல்லாதவர்கள், புத்தி இல்லாமல் எல்லாவற்றையும் நம்பி 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 தேவ சபையில அமர்ந்திருந்து அந்த ஐந்து பேரும் சேர்ந்து என்ன செய்தார்களோ எனக்கு தெரியாது. இந்த ஐந்து பேரும் சேர்ந்து மற்ற ஐந்து பேரோட சேர்ந்திருந்தால் நலமாக இருந்திருக்கும். கடந்த கிழமைக்கு முதல் கிழமை நினைக்கிறேன், போதகர் ஒரு செய்தியை கொடுத்திருந்தார், அருமையான செய்தி இல்லையா? அதுலயே நாம் யாரோடு சேர்ந்து, யாரோடு இணைந்து, யாரோடு செயல்படுகிறோமோ அதுதான் நமக்குள்ளே இருக்க செய்யும் உயர்வும் வீழ்ச்சியும் என்று சொல்லி அந்த நாட்களிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த ஐந்து கன்னிகைகள் அருமையான உதாரணம் பாருங்க. இவங்க ஐந்து 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 பேர் போய்விட்டார்கள். ஒரே சபையில இருந்தவர்கள் ஐந்து பேர் தேவ சமூகத்தில் போய்விட்டார்கள். இந்த ஐந்து பேரும் என்ன செய்தார்கள், என்னத்தை பேசினார்கள், என்னத்தை செயல்பட்டார்கள், எப்படி ஊழியம் செய்தார்கள், எப்படி தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள்? ஆனால் இங்கே பேதுரு என்ன சொல்லுகிறார் எனில், அனன்யா நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தது என்ன? அஞ்சிக்கப்படாதிருங்கள். யாரும் தேவனுடைய சமூகத்திலே வந்து, தேவ சமூகத்திலே வந்து தேவனுக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாதிருங்கள், பொய் சொல்லாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே அன்பாய் பண்பாய் உங்களிடத்திலே தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய வாக்கை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பியது என்ன? அடுத்த பகுதி என்னவெனில், ஒரு மனுஷன், ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவ மனுஷன் பொய் சொல்லுவானா இருந்தால் அவனுடைய இருதயம் எதனால் நிறைக்கப்பட்டிருக்கிறது? வேதம் கையிலே வைத்திருப்பதில்லை, எந்தவித பிரயோசனமும் கிடையாது. வேதம் எல்லாருடைய கையிலும் இருக்கிறது, இன்றைக்கு அவிசுவாசியின் கையிலையும் வேதம் இருக்கிறது அன்பானவர்களே. ஆனால் இருதயம் எதனால் நிறைக்கப்பட்டிருக்கிறது? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்றால், ஒரு மனிதன் பொய் சொன்னால், பொய் இந்த வார்த்தையை தைரியமாய் பேசி பிரசங்கிப்பது, இந்த செய்திகளை நான் கேட்டு வருஷங்களாகிவிட்டது. ஏன் அவ்வளவு நம்பிக்கை சபையிலே, அவ்வளவு நம்பிக்கை தேவ ஜனங்களிலே, அவ்வளவு நம்பிக்கை தேவ ஊழியர்களிலே, அவ்வளவு நம்பிக்கை கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆனாலும் நடு அப்போஸ்தலரின் காலத்தில், நடு எழுப்புதலின் காலத்தில் இருவர் அவ்வளவு அற்புதங்களையும் கண்டு, அவ்வளவு ஆச்சரியமான காரியங்களையும் கண்டு, தேவ ஊழியர்கள் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிறதை கண்டு நடு சபையிலே வந்து நின்று தைரியமாய் பொய் சொன்னார்களே. எப்படி அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, பொய் சொல்லுகிறவர்களை விட்டு விலகியிருங்கள், பொய் சொல்லுகிறவர்களோடு ஒட்டு போகாதிருங்கள், பொய் சொல்லுகிறவர்களோடு சேர்ந்து கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். இன்னைக்கு அநேகருடைய நடத்தைகளும், அநேகருடைய பேச்சுக்களும், அநேகருடைய ஓட்டங்களும், அநேகருடைய நோக்கங்களையும் வித்தியாசம் தெரிகிறது. விலகியிருங்கள். பொய் சொல்லுவது தேவனுக்குரியது அல்ல, தேவனுக்கு அடுத்தவைகள் அல்ல. இதுல ஒரு காரியம் என்னவெனில், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொல்லுவது, மற்றது அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பொய் சொல்லுவது. இதை இப்படியே வைத்துக் கொண்டு ஜோவான் 8:44 வாசிங்கள். அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். ஜோவான் 8:44,
நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மலிச கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான்.
சத்தியம் இல்லாதவர்கள் பொய் சொல்லுவார்கள். இந்த வசனத்தின்படி சத்தியம் நமக்குள்ள இல்லையெனில், வேத வசனங்கள் நமக்கு கையில இருக்கலாம், நம்முடைய கையிலே தாராளமாக பைபிள் இருக்கலாம், நல்லது, வைத்திருங்கள். ஆனால் சத்தியம் நமக்குள்ள இல்லையெனில் நாம் தைரியமாய் பொய் சொல்லுவோம். ஏனெனில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இராது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இராது. கண்டதுக்கும் கேட்டதுக்கும் சின்னதுக்கும் அற்பமான காரியங்களுக்கும் பொய் சொல்லுவது ஏற்றதல்ல, தேவனுக்கு பிரியமானது அல்ல, அது நமக்கு நல்லதல்ல, அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு நல்லதல்ல, அது நம்முடைய எழுப்புதலுக்கு நல்லதல்ல, அது நாம் தேவனோடு ஓடுவதற்கு நல்லதல்ல, அது நாம் தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு நல்லதல்ல. ஆகையினாலே பொய் சொல்லுகிறவன் அவன் தன் சொந்தத்திலிருந்து, பொய்யுக்கு பிதாவாகி இருக்கிற பிசாசினிடத்திலிருந்து நாம் பொய் சொல்லுகிறோம், பொய் சொல்லுகிறோம். சின்ன காரியங்கள் பொய் சொல்லி விடுகிறோம். பொய் சொல்லுவதும் அல்லாம பொய் சொல்லி மழுப்புவது ஒன்று இருக்கிறது பாருங்க. நான் சில வேளைகளில் சில காரியங்களை சொல்ல முடியாத கட்டத்திலே அப்படி எப்படி தள்ளாடுவேன், அது என் வாயின் தடுமாறி என் முகமும் மாறி என்னை காட்டி கொடுத்து விடும். சொல்லக்கூடாது ஒன்றை நாம் ஒருவருக்கு சொல்லக்கூடாது. அதனால என்ன செய்ய, நம்மளை கட்டுப்படுத்துவதற்கு நம்முடைய வாயும் நம்முடைய முகமும் என்ன செய்து விடும், எங்களுக்கே அது காட்டி கொடுத்து விடும். நீ சொல்லுகிறது ஏதோ சங்கடமாய் இருக்கிறது, நீ பேசுகிறதும் சங்கடமாய் இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய இருதயத்துக்கு அதை காட்டி கொடுத்து விடும். விக்கி விக்கி கதைக்கிறது போல இருக்கும் அந்த நேரத்தில். எனக்கு என்ன கொடுத்து பேசுகிறேன், ஒன்றை மழுப்புவதற்கு, ஒன்றை சொல்லாமல் விடுவதற்கு விக்கி விக்கி பேசுவது போல இருக்கும் என் உள்ளம். ஆகையினாலே சத்தியம் அவர்களுக்குள்ளே இராது. யாருக்குள்ளே? பொய் சொல்லுகிறவர்கள். தைரியமாய் பொய் சொல்ல துணிந்து விட்டால் அவ்வளவுதான், வாழ்க்கையே அவ்வளவுதான். ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு பொய் சொல்லாதிருங்கள், ஒன்றை செயல்படுத்துவதற்கு பொய் சொல்லாதிருங்கள், தேவ பிள்ளைகளுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், மேலாக உங்கள் ஊழியக்காரர்களுக்கு பொய் சொல்லாதிருங்கள். அது நல்லதல்ல, அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அன்பானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே துணியாதிருங்கள். எழுப்புதலின் காலம் திரும்ப எழுப்புதல் உண்டாக்கப்படாது என்று சொல்லி நீங்கள் நினையாதிருங்கள். நாளைக்கும் கத்தர் எழுப்புதலை சபைகளிலே கொண்டிருக்கலாம். சடுதியான காரியங்கள் நடக்கும், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும், தீர்க்கமான காரியங்கள் நடக்கும். கத்தருடைய ஊழியக்காரர்கள் பட்டயம் போல தேவனுடைய சமூகத்தில் இருந்து விசிக்கப்படுவார்கள். கத்தருடைய ஊழியக்காரர்கள் தைரியமாய் உள்ளங்களில் இருக்கிறவர்களை வெளிப்படுத்துவார். நடக்கும். நாம் காணாதவைகள் இன்னும் ஏராளம் இருக்கிறது, நாம் அறியாதவைகள் இன்னும் ஏராளம் இருக்கிறது, கத்தர் நம் மத்தியிலே செய்யாதவைகள் இன்னும் ஏராளம் இருக்கிறது. ஒரு விசுவாசிக்கு மறைத்து விடலாம், ஒரு ஊழியக்காரனுக்கு நீ மறைத்து விடலாம், சபையை பார்த்து நீ பொய் சொல்லி விடலாம், ஆனால் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். காலம் பதில் சொல்லும், காலம் பதில் சொல்லும். ஆகையினாலே பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைப்பதற்கு பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை வஞ்சித்தது என்ன? நாம் பொய் சொன்னால் பிசாசு நம் இருதயத்தில் இடம் கொண்டான் என்று சொல்லி அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஜனங்கள், தேவ ஊழியர்கள் உள்ளத்திலே நாம் பொய் சொன்னால் பிசாசு நம் இருதயத்தில் இடம் கொண்டான் என்று சொல்லி அர்த்தம். உன் இருதயத்தை அவன் வஞ்சித்தது என்ன, நிரப்பியது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கருப்பை வெள்ளி என்று பேசினவர்களையும் தெரியும், வெள்ளியை கருப்புன்னு சொல்லி சோடித்தவர்களையும் தெரியும். அதனால் நான் பேசுகிறேன், அதனால் நான் உங்களுக்கு இவைகளை குறித்து புத்தி சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறேன். ஏனெனில் நாம் நிற்கிற காலம் கடைசியாக இருக்கிறது. அநேகருக்கு நம்முடைய காலத்தை குறித்த அறிவு இருக்குதோன்னு சொல்லி எனக்கு தெரியல. காலத்தை குறித்த அறிவு, இன்றைய காலம் எப்படி இருக்கிறது, கத்தர் வருவாரா? அநேகர் நினைக்கிறார்கள் கத்தர் வர நேரம் செல்லும், காலம் செல்லும். உண்மை அது எனக்கு தெரியாது. கத்தர் இன்று வருவாரோ, நாலு வருவாரோ, மறு இரவு வருவாரோ எனக்கு தெரியாது. ஆனால் வருவார். சொன்னவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, நான் பொய் சொல்ல நான் மனுபுத்திரன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நான் பொய் சொல்லுவதற்கு நான் மனுஷன் கிடையாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி. ஆகையினாலே அவர் வருவேன் என்றவர் வருவார், சீக்கிரமாய் வருவேன் என்றவர் வருவார், திருடனை போல வருவேன் என்றவர் வருவார். ஆகையினாலே அன்பானவர்களே, பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கம் போல உன்னையும் என்னையும் சுற்றி சுற்றி வருகிற பொழுது பொய் சொல்லுகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பொய்யை நாம் சொல்லாதிருந்தால் நமக்கு நலமாயிருக்கும். ஏனெனில் நாம் பொய் சொன்னால் சத்தியம் நமக்குள்ளே இல்லை. ஹல்லேலூயா. சத்தியம் நமக்குள்ளே இல்லை. அடுத்த வசனத்துக்குள்ளே, அடுத்ததுக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். லூக்கா 22:31 இருந்து வாசிங்க.
பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து.
பிசாசுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பிசாசானவன் உன்னை தனிப்பட்ட விதத்தில் உன்னை சோதிக்கும்படி தேவனிடத்திலே அனுமதி கேட்டு உன்னை புடகிலே போட்டு புடைக்கிற மாதிரி விதத்தில் புடைத்து உன்னை சோதிக்கும்படிக்கு பிசாசானவன் தேவனிடத்திலே அனுமதி பெற்றிருக்கிறான். ஆகையினால் நீ என்ன செய்? எச்சரிக்கையுள்ளவனாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருவை ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக வேண்டி நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன், நீ அழிந்து போகாதபடிக்கு நீ அழிந்து போகாதபடி, உன் விசுவாசம் அழிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக்கிறேன். ஆனா பிசாசு அனுமதி பெற்றிருக்கிறான். எதற்கு? உன்னை சோதிக்க, உன்னை புடமிட. யோபனுடைய புஸ்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா யோபனுடைய வாழ்க்கையிலையும் இதேதான். பிசாசானவன் ஆண்டவனிடத்தில் அனுமதி பெற்று யோபுவை சோதித்தான். எச்சரிக்கை உள்ளவராயிருங்கள். கடைசி நாட்களிலே நாம் நிற்கிறோம், இறுதியின் நாட்களிலே நாம் நிற்கிறோம், கர்த்தருடைய வருகை நாட்களிலே நாம் நிற்கிறோம். நம்முடைய வாழ்விலே எதிர்பாராத அநேக சோதனைகள் நம்மளை சந்திக்கத்தான் போகிறது. அதில் நிலைத்திருப்பவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். சோதனை இல்லாத விசுவாச வாழ்க்கை கிடையாது, சோதனை இல்லாத விசுவாச ஓட்டம் கிடையாது, சோதனை இல்லாத தேவனுடைய ஊழியம் கிடையாது. ஆகையினாலே பேதுருவை குறித்து ஆண்டவர் இதோ பிசாசானவர் உன்னிடத்தில் வருகிறான், உன்னை சோதிக்க போகிறான், உன்னை புடைக்க போகிறான். அப்பா அன்பானவர்களே, உங்களுக்கு நான் என்று சொல்லட்டும், நம் சோதிக்கப்படுகிற பொழுது அக்கம் பக்கத்திலே பார்த்து அவர்களையும் இவர்களையும் தீண்டிக் கொண்டு இருக்காதிருங்க. நாம் சோதிக்கப்பட்டால் அதில் ஒரு நன்மை இருக்கிறது. நேற்று கடந்த அந்த நபரோடு பேசுகிற பொழுது நான் சொன்னேன், என்னவென்று, எல்லா சோதனைகளையும் ஒரு நன்மை இருக்கிறது என்பதை கண்டுபிடி. எல்லா சோதனைகளையும் ஒரு நல்ல காரியம் இருக்கிறது. அது எதென்று கண்டுபிடி. சோதனையே பார்த்துக்கொண்டு இருந்தால் உன் வாழ்வு சோதனையிலே மூழ்கிவிடும். பிசாசு ஜெயித்து விடுவான். பிசாசு, நீ அந்த சோதனையிலே தோத்து விட்டால் பிசாசு ஜெயித்து விடுவான். ஆனால் ஆண்டவர் என்னச்சுனா, உன் விசுவாசம் அழிந்து போகாதபடிக்கு, உன் விசுவாச கப்பல் சேதப்படாதபடிக்கு. அநேகருடைய விசுவாசம் தொங்கிக் கொண்டு இருக்கிறது. அநேகருடைய விசுவாசம் மலையை போல இருந்த விசுவாசம், பெரிய கல்லை போல இருந்த விசுவாசம், கர்த்தன் மீது இருந்த அன்பு, தேவன் மீது இருந்த அன்பு, தேவன் மீது இருந்த அக்கியம், எல்லாம் நூலே தொங்கிக் கொண்டு இருக்கிறது. ஏன்? சோதனைகளை சகிக்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், பிசாசு உன்னை சோதிக்க, உன்னை சோதிக்க அனுமதி பெற்றிருக்கிறான். எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் விசுவாசம் முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும். சபையிலே நாட்டப்பட்டவர்கள் நாட்டப்பட்ட இடங்களிலே இருந்து கர்த்தருக்குள்ளே புஷ்டியாய் வளர வேண்டும், புஷ்டியாய் வளர வேண்டும். காற்று அடிக்கத்தான் போகிறது, வெள்ளம் வரத்தான் போகிறது, புயல் வரத்தான் போகிறது. ஆனால் நாட்டப்பட்ட மரங்கள் நாட்டப்பட்ட இடங்களிலே இருந்து அவைகள் புஷ்டியாய் வளர வேண்டும். இதோ சோதனைக்காரன் வருகிறார். ஆண்டவர் சொன்னார், இதோ சோதனைக்காரன் வருகிறான். ஆண்டவர் சொன்னார், அவன் என்னிடத்தில் வருவதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று அவர் சொன்னார். ஆனால் நீயும் நானும் அவன் வருகிற பொழுது, அவன் வருகிற பொழுது ஆண்டவர் சொன்னது போல நிக்க முடியுமா? எங்கட விசுவாசம் உடைக்கப்படாத படிக்கு தேவனுடைய சமூகத்தில் நிக்க முடியுமா? வஞ்சிக்கப்படாதிருங்க அன்பானவர்களே, வஞ்சிக்கப்படாதிருங்க. ஏனெனில் இதோ உன்னை சோதிக்கும்படி புடகுல போட்டு, இவ்வளவு சொடகோ எல்லாம் போட்டு, அதுல புட புடைய புடைத்து எடுத்து உன்னை ஒரு வழி பண்ணுவதற்கு பிசாசானவன் வந்து கொண்டு இருக்கிறான். ஹலலோயா, ஹலலோயா. அநேகர் தேவனுடைய பிள்ளைகள் தேவ பிரசன்னத்திலே மூழ்கி, தேவ சமூகத்திலே நின்று, தேவ வசனங்களை பார்த்து, தேவனுடைய வசனத்தை கருத்தில் கொண்டு, தேவ வசனத்திலே, ஆனால் எதிராளி ஒருத்தன் இருக்கிறான் என்பதை மறந்து விட்டார்கள். ஒருத்தன் இருக்கிறான், அவனுடைய நோக்கம் முழுவதுமே நீதான், அவனுடைய நோக்கம் முழுவதுமே தனிப்பட்ட விதத்திலே நீதான். அதை மறந்து விடுவது, அதை மறந்து நடப்பது, பிறகு சோதனை வந்த பொழுது அழுது புலம்பி விசுவாசம் இல்லாமல் கிடந்து விழுந்து போய் கிடக்கிறது. அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, இதோ எதிர் ஆளியாகிய பிசாசானவன் உன்னை சுற்றி சுற்றி வருகிறான், உன்னையே நோக்கி இருக்கிறா. அவனுடைய நோக்கம் எல்லாம் உன்னை உடைப்பது, உன்னை தேவ அன்பிலிருந்து பிரிப்பது, உன்னை விசுவாசத்திலிருந்து பிரிப்பது, உன்னை பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து பிரிப்பது, நீ ஊழியம் செய்கிற ஊழியங்களில் இருந்து உன்னை பிரிப்பது, இதுதான் அவனுடைய பிரதானமான நோக்கம். ஆகையினால் எச்சரிக்கை உள்ளவனாயிரு. அந்த அன்பு கன்னிகைகளைப் போல உன் வாழ்வு இராதபடிக்கு கவனம் உள்ளவனாயிரு. ஏதோ வருகிறோம் போகிறோம், வருகிறோம் போகிறோம், ஆராதனைக்கு வருகிறோம் போகிறோம். அந்த ஐந்து கன்னிகைகளும் இதைத்தான் செய்திருப்பார்கள், வருகிறோம் போகிறோம். ஆனால் முடிவு பர்யந்தம் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். பிசாசானவன் விசுவாச கப்பலை உடைப்பதற்கு, விசுவாச கப்பலை சேதப்படுத்துவதற்கு, விசுவாச கப்பலை விசுவாசம் உங்களுக்குள்ள இல்லாத படிக்கு எடுப்பதற்கு பலவிதமான சோதனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, உங்களை சூழ்ந்து வரத்தான் போகிறது. இவைகள் எல்லாவற்றிலையும் கர்த்தருக்குள்ளே தைரியமாய் நில்லுங்கள், எழுந்து நில்லுங்கள். நான் இந்த சொடகிலே போட்டு புடைக்கிற அனுபவம் இலங்கை தேசத்தில் இருக்கிற பொழுது நான் பார்த்திருக்கிறேன். இந்த புடைப்பதிலே ஒரு நன்மை இருக்கிறது, என்ன தெரியுமா? சரியான மணிகளை அங்கே கண்டுபிடிக்கலாம், சரியானவற்றை கண்டுபிடிக்கலாம். சோதனையின் மறுபக்கம் இதுதான், வழங்குதா? உங்களுக்கு நான் முதல்ல சொன்னேன், சோதிப்பதிலே ஒரு பக்கம் இருக்கிறது, சோதனையிலையும் ஒரு நன்மை இருக்கிறது. சோதிக்கப்பட 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 பொன்னானது அக்கினியினால் சோதிக்கப்பட்ட பின்பு அதை வழங்கும். ஹல்லேலூயா. ஆகையினாலே அக்கினியினால் சோதிக்கப்படுவதிலே ஒரு நன்மை இருக்கிறது. ஆகையினால் இங்கே பிசாசானவன் நம்மை சோதிக்கப்படுகிற பொழுது, அந்த சோதனையில நிலைத்திருக்கிற பொழுது, அந்த சோதனையை விட்டு நாம் வெளியே வருகிற பொழுது, அந்த சோதனையில நாம் சேர்ந்துள்ளுகிற பொழுது அதில் ஒரு நன்மை இருக்கிறது. யோபு குறித்து ஆண்டவர் சொன்னார், இவனை போல ஒரு மனுஷன் கிடையவே கிடையாது, யோபுவை போல ஒரு உத்தமன் மனுஷன் கிடையவே கிடையாது. ஒரு நன்மை இருந்தது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் விட்டார் ஒரு சவால், அந்த சவாலே யோபு என்கிற தேவனுடைய மனுஷன் ஜெயம் கொண்டான், கர்த்தருக்குள்ளே ஜெயம் கொண்டான், தேவனுக்குள்ளே ஜெயம் கண்டான், விசுவாசத்தில் அவன் ஜெயம் கொண்டான். அனுமதி கிடைத்தது, பிசாசு வந்து அவனை எல்லா விதத்திலையும் சோதித்தா, இருந்த சொத்துக்கள் பத்துக்கள் எல்லாம் ஒரே நாள்ல மாண்டது, நண்பர்கள் உறவுகள் எல்லாம் ஒரே நாள்ல அவனை விட்டு அகன்றது. ஆனால் விசுவாசத்தில் அவன் நிலைத்திருந்தான், கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. அன்பானவர்களே, நாம் கடந்து செல்லுகிற பாதைகளே அநேக துன்பம், அநேக துயரம், அநேக வேதனை, அநேக கண்ணீர் நம்மளை சூழத்தான் போகிறது. ஆனால் கர்த்தருக்கு முன்பாய் உன் விசுவாசத்தை காட்டுக்கொள். எவரால் அது வருகிறது? எவரால் சோதனை வருகிறது? உனக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களால் தான் உனக்கு சோதனை வரும். இதுக்குன்னு சொல்லி ஒருவர் இலங்கையிலிருந்து வரப்போறது கிடையாது, இந்தியாவிலிருந்து ஒருவர் வரப்போறது கிடையாது. உனக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் தான் பிசாசானவன் வஞ்சித்து சோதனையாக, சோதனைக்காரனாக உனக்கு விரோதமாக எழுப்பி, உனக்கு விரோதமாக பேசி, உனக்கு விரோதமாக துன்பத்தை உண்டு பண்ணி உன் விசுவாசத்தை உடைக்க அவர்கள் நினைக்கிற பொழுது, சிந்திக்கிற பொழுது, பிசாசு போடுகிற பொழுது நீ கர்த்தரிலே நிலைத்திருக்க வேண்டும், நீ கர்த்தரை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் கிரீடம். அதெல்லாம் வேற பக்கங்கள், ஆனாலும் வசனங்கள் வருகிறபடியினால் அதை நான் சேர்த்து பேசுகிறேன். ஆகையினாலே அன்பானவர்களே, பிசாசானவன் தேவனிடத்திலிருந்து அனுமதி பெற்றிருக்கிறான். யாரை? பேதுரு. அதை தொடர்ந்து வாசிங்க, அதுல ரெண்டு வார்த்தை பின்னுக்கு வருகிறது, தொடர்ந்து வாசிங்க.
அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவலிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன்.
பாருங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி இன்னைக்கு வீட்டில் படுத்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? எப்படிப்பட்ட வார்த்தைகள் எத்தனை பேர் இதுவரைக்கும் இந்த தேசத்தில் சொன்னார்கள் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், அநேகர் சாவு வரைக்கும் ரத்த சாட்சியா போவன் என்று சொன்னவர்களும் இன்னைக்கு வீட்டிலே ஆராதனைகள் இல்லாமல் படுத்து கிடக்கிறார்கள். சந்தர்ப்பத்திற்கும் சூழ்நிலைகளும் ஏற்றப்படி வார்த்தைகளை விட்டு பேசக்கூடாது. எல்லாவற்றையும் கர்த்தர் நிரூபிப்பதற்கு நமக்கு சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணுவார், அப்பொழுது நாம் தோட்டு போய்விடக்கூடாது. என்ன யோபு சொன்னான்? கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவன் சொன்னபடி வாழ்ந்து முடிச்சிட்டான். இங்க பேதுரு என்ன சொல்றாரு? பேதுரு என்ன சொல்றாரு தெரியுமா? நான் சாவு வந்தாலும் மரணம் வந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, பிசாசு உன்னை சோதிக்க போறான், பிசாசு அன்பானவர்களே திரும்பவும் சொல்றேன், பிசாசு உங்களை உன்னை தனிப்பட்ட விதத்திலே சோதிப்பதற்கென்று சொல்லி கச்சிக்கிற சிங்கம் போல உன்னை உன் விசுவாசத்தை சோதிக்க சுட்டி சுட்டி வருகிற பொழுது, அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவ பிரசன்னத்திலே தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற பொழுது சந்தோஷமா இருக்கிற பொழுது கர்த்தருக்கு வாக்கு கொடுப்பது இப்படித்தான், மரணம் வந்தாலும் பின்னுக்கு வருவேன், சாவு வந்தாலும் பின்னுக்கு வருவேன், உண்மை நான் தொடருவேன். பக்கத்தில் இருக்கிற ஒரு நபர் சும்மா எழும்பி கண்ட மாதிரி கெட்ட வார்த்தைகளால் பேசிய பொழுது விசுவாசமும் இல்லை, சபையும் இல்லை, ஆராதனையும் இல்லை, ஊழியமும் இல்லை, கர்த்தர் கொடுத்த காரியங்களை விட்டு விட்டு சும்மா அலட்சியம் பண்ணி வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? பேதுரு சொல்றார், ஆண்டவரே உம்மை நான் பின்தொடருவேன், உமக்கு பின்பாக வருவேன், சாவு. கடந்த நாட்களில் சிந்தித்த ஒரு காரியம் என்னவெனில், எந்த காரியத்திலையும் அவசரப்படாமல் இருக்க வேண்டும், எந்த காரியத்திலையும் அவசரப்படாமல் அமைதியாக இருந்து செயல்பட வேண்டும். சில நேரங்களில் அவசரங்கள் நம்மளை தேவனை விட்டு பிரித்துவிடும். தொடர்ந்து வாசிங்க அடுத்த வசனத்தை.
அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூகுறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
சரியா சரியா, முதல்ல நாங்க பார்த்தோம் பிசாசானவன் சோதிக்கிறான், பேதுருவை எவ்வளவு தூரத்திற்கு சோதித்திருக்கிறான் பாருங்க, அவனுடைய விசுவாசம் போகத்தக்கடவையாய், ஆண்டவரை இயேசுவே தெரியாது என்று சொல்லத்தக்கடவையாய், அவ்வளவு தூரத்திற்கு ஒரு மனுஷனை அவனுடைய இருதயத்தில் பிசாசானவன் இடம் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் நீயும் நானும் எங்கே நிற்கிறோம்? ஒன்னு உங்களுக்கு சொல்லவா, கர்த்தரை தனிப்பட்ட விதத்திலே நேசிக்கிற ஒரு மனுஷன், தனிப்பட்ட விதத்திலே நேசிக்கிறவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை, ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. காலங்கள் மாறலாம், நேரங்கள் மாறலாம், நம்பினவர்கள் மாறலாம், நம்பாதவர்கள் மாறலாம், பின்னே வருவேன் என்றவர்கள் மாறலாம், பின்னே வரமாட்டேன் என்றவர்கள் மாறலாம், ஆனால் கர்த்தரை நேசிக்கிறவர்கள், சொத்துக்கள் இருக்கலாம், சொத்துக்கள் இல்லாமல் போகலாம், ஆனால் கர்த்தரை நேசிக்கிறவர்கள் அவரை பின்தொடர்வார்கள். பேதுரு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சாகும் வரைக்கும் உம்மை தொடருவேன் என்று அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? மறுதளித்தான். அன்பானவர்களே, நல்லாய் பேசாதிருங்க, ருசிக்க பேசாதிருங்க, பக்திமான்களாய் பேசாதிருங்க, பக்திமான்களாய் நடவுங்கள். பேதுரு பக்திமானாய் பேசினான், வைராக்கியமானாய் பேசினான், தியாகியாய் பேசினான், ஆனால் சொற்ப நேரத்திற்கு இயேசுவை தெரியாது என்று சொல்லிவிட்டார். இயேசுவை தெரியாது. மரணத்தின் தருவாயில் நடக்கிற பொழுது கர்த்தரை நம்புகிறவர்கள் தான் தேவனை அறிந்த தேவனுடைய ஜனங்கள். கொஞ்சம் சிந்தியுங்கள், நாம் இன்றைக்கு நமக்கு நம்மளை சுற்றி இருக்கிற சின்ன காரியங்களை குறித்து சும்மா அலம்பிக் கொண்டிருக்கிறோம், அலட்டிக் கொண்டிருக்கிறோம், இதுக்கெல்லாம் பெரிய விசுவாசத்தை தேடுகிறோம், பெரிய விசுவாசிகளை போல பேசுகிறோம். சிறிய காரியங்கள், அற்ப காரியங்கள். ஆனால் பேதுரு என்ன சொல்லுகிறார்? நான் மரணம் வந்தாலும் உங்களை பின்பற்றுவேன். இது வார்த்தை, பயங்கரமான வார்த்தை. என்ன சொல்லுகிறார்? நான் இரத்த சாட்சியாய் மறிப்பதற்கும் ஆயத்தம். மேலே ஆண்டவர் சொல்றார், பிசாசு உன்னை சோதிக்க போறாப்பா, உன்னை சோதிக்க போறான், அனுமதி கொடுத்திருக்கிறேன், சோதிக்க போறான். ஆனா பேதுரு என்ன சொல்றாரு? நான் இரத்த சாட்சியாய் உம்மை பின்பற்றுவதற்கு ஆயத்தம், நான் வருவேன், பின்னால வருவேன், நான் ஆண்டவருக்கு பின்பாக வருவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு என்ன தெரியுமா? இந்த ஐந்து கன்னிகைகளை போல எனக்கு தெரிந்த ஒருவர் ஆராதனைக்கு வரவிட்டால் பழகினது நின்று விடும், சேச்சுக்கு வராம. இதுதான் விசுவாசம். நல்லா குழு 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 பழகிறது, ஆனால் பிறகு பார்த்தா ஒருத்தன் வரவில் அடிச்சுட்டா நானும் வரமாட்டேன். பேதுரு என்ன செய்தார்? நான் சாகும் வரைக்கும் உண்மை பின்பற்றுவேன். அடுத்த நிமிஷத்துல பேதுரு என்ன சொல்றார் தெரியுமா? அவர் யாரு? அவரை நான் அறியேன், அவர் எனக்கு தெரியாது.
அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை கேளுங்கள். நாம் தேவனை தனிப்பட்ட விதத்திலே வைராக்கியமாய் அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நிலைத்திருக்க முடியும். வைராக்கியமான அன்பு, தேவன் எனக்காய் மரித்தார், என் பாவம் அவரால் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், அந்த அறிவு அன்பாக மாறுகிற பொழுது பேதுரு புஷ்டியா என்ன இயேசுவோடு பேசுகிறார், அவர் புஷ்டியாய் பேசினார். ஆனால் எழும்பி பெரிய காரியங்களை செய்த மனுஷன், அதை குறித்து நான் பேசவில்லை. இந்த தருணத்தில் பேதுரு என்ன சொல்றார் தெரியுமா, நான் மரண பரியந்தம் உம்மை பின்பற்றுவேன். மரண பரியந்தம். அப்ப சூழ்நிலைகள் எல்லாம் நல்லா இருந்தது பாருங்க, சூழ்நிலைகள் எல்லாம் நல்லா இருந்தது, ஆடி பாடி அப்பம் புட்டி எல்லாம் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள், நல்லா இருந்தது. ஆனால் திடீரென்று பார்த்தால் ஒருவரும் இல்லை, எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். போற்றவர்கள் எவரை பிடிக்கணும் என்று தெரிகிறார்கள், எவரை கொலை பண்ணலாம் என்று தெரிகிறார்கள். பேதுரு சொல்லிவிட்டா, எனக்கு ஒருத்தரையும் தெரியாது, எனக்கு ஒருத்தரையும் தெரியாது, எனக்கு ஒருத்தரையும் தெரியாது. அன்பானவர்களே, பிசாசானவன் உங்களை தனிப்பட்ட விதத்திலே சோதிப்பதற்கென்று சொல்லி கெச்சிக்கிற சிங்கம் போல தெரிகிறான். ஹல்லேலூயா. உங்களை தனிப்பட்ட விதத்திலே சோதிப்பான். இப்ப வருகிறது தேவனுடைய சமூகத்திலே பேசுறவே, ஆண்டவரே நானும் மரண பரியந்தம் பின்பற்றுவேன், நீ கொடுத்த என்னுடைய ஊழியத்தை மரண பரியந்தம் செய்வேன், என் பிள்ளைகள் உமக்காய் நான் வளர்ப்பேன், என் விசுவாசம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும் என்று சொல்லி புலம்பி கர்த்தருக்கு வார்த்தை கொடுத்த அடுத்த நிமிஷம் என்ன நடக்கிறது தெரியுமா, அலை நம்மளை மோதுகிறது, காற்று நம்மளை அடிக்கிறது, புயல் வந்து வீசுகிறது, தெரிந்தவர்கள் எல்லாம் பேசிவிட்டு போய்விடுகிறார்கள், தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவுகள் நல்லாய் பழகினவர்கள் தூக்கி கும்மி அடித்து விட்டு போய்விடுகிறார்கள். அந்த நேரத்தில் கர்த்தருக்கு முன்பாக நீ கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்றுவாயானால் தேவனுக்கு உண்மையான தேவனுடைய பிள்ளை நீதான். எனக்கு நெஞ்சிலே பதிந்தொரு காரியம் என்னவெனில், கர்த்தருக்கு சூழ்நிலைகளை வைத்து வாக்கு கொடுக்காதீர்கள். பேதுரு அதைத்தான் செய்தார், நாம் சாகும் மரணம் வரை உம்மை பின்பற்றுவோம். இந்த தேசத்தில், இந்த ஜெர்மன் தேசத்தில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவனுக்கு கொடுத்து விட்டு இன்னைக்கு வீட்டிலே கதவை பூட்டி விட்டு வீட்டிலே படுத்திருக்கிறார்கள் சொல்லி தெரியுமா? நாலு பேரோடு சேர்ந்து இருக்கிற பொழுது அலட்டக்கூடாது. சும்மா ஊழியம் என்பது தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று சொல்லி பிரயாசப்படுகிறது என்பது நம்முடைய லவுணவுக்கும் நம்முடைய போக்குக்கும் தகுந்த மாதிரி செய்வது ஒன்று அல்ல, நாம் கர்த்தரை நேசிக்கிறபடியினால் செய்வதொன்று, நாம் கர்த்தரில் அன்பு கூறுகிறபடியினால் செய்வதொன்று, அதை நாம் மறவாதிருப்போமாக. பேதுரு கொஞ்ச நேரம் தாண்டின பொழுது இயேசுவையே தெரியாது. இன்றைக்கு எத்தனை பெயர் அவர்கள் வாயிலே அறிக்கை பண்ணினார்களோ இல்லையோ, அவர்கள் செயல்களினாலே கர்த்தரையே தெரியாது என்று அறிக்கை செய்துவிட்டு வீடுகளில் இருக்கிறார்கள். இன்னைக்கு வீடுகளில் இருக்கிறவர்களுக்கும் சுழண்டு திரியவர்களுக்கும் பின்னாலும் முன்னாலும் போவதற்கு நாலு பேர். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, பைபிள் என்ன சொல்லுகிறது, வஞ்சிக்கப்படாதிருங்க, வஞ்சிக்கப்படாதிருங்க. யாராக இருந்தாலும் அன்பானவர்களே, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையும் கெடுத்து, உங்கள் ஓட்டத்தையும் கெடுத்து, உங்கள் விசுவாசத்தையும் கெடுத்து விடாதிருங்க. சீக்கிரம் கடந்து போக நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. யா, இதையும் வாசித்து நான் முடிக்கலாம்னு சொல்லி நான் நம்புகிறேன். மத்தேயு 13 அதிகாரம் 18
வசனத்திலே இடங்களில் விதைக்கப்பட்டவன்,
18 வசனம், 13-18.
ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள்,
கேளுங்கள்.
ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன்.
எப்படி இந்த வசனத்தை மாத்திலே நின்று நாம கடந்து, இங்க பாத்தீங்கன்னா விதைக்கிற உவமை, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்து புரிந்து அறிந்து வாசித்த உவமை. இங்க நீங்க பாத்தீங்கன்னா விதைப்பு, விதைப்பு என்பது வசனத்தை பிரசங்கிக்கப்படுகிறது, வசனம் பிரசங்கிக்கப்படுகிற ஒரு விதைப்பு. ஆகையினாலே வசனங்கள் பிரசங்கிக்கப்படுகிற பொழுது உணர்வுள்ளவர்களாயிருக்க வேண்டும். நான் முதல் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது நான் யோசித்தேன், இந்த நான் இந்த செய்தி ஆயத்தப்படுத்தப்படினாலே இந்த வசனத்தை அதோடு சேர்த்து யோசித்தேன். என்னவெனில், பிரசங்கம் பண்ணப்படுகிற பிரசங்கங்கள் உணராமல் இருந்தால் பிரயோசனம் இல்லை. பிரயோஜனம் கிடையாது. நாம் அவ்வளவு பேரும் இருக்கலாம், இங்க இருந்து செய்தியை கேட்கலாம். ஆனால் உணர்வுள்ள ஒரு இருதயம், வசனத்தை உணர்ந்து புரிந்து அதை சிந்தித்து அது நமக்கு நன்மைக்கு என்று யோசித்து உணராமல் இருக்கிற பொழுது என்ன நடக்கிறது? இன்னைக்கு அநேகர் பிரசங்க நேரத்தில் ஏதாவது சிந்தித்துக் கொண்டு இருப்பார்கள், ஏதாவது சிந்தித்துக் கொண்டு இருப்பார்கள். நாமளும் கத்தருக்குள்ளே ஆரம்ப நாட்கள் என்று சொல்லி எங்களுக்கு முன்னிருக்கிறது. நாங்கள் அந்த நாட்களிலே படிப்படியாக வருகிற பொழுது, செய்திகள் கேட்கிற பொழுது என்ன சிந்தித்தோம், என்ன யோசித்தோம், எப்படி நடந்து கொண்டோம் என்பது இன்றைக்கும் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அதனால் நான் பேசுகிறேன், செய்திகள் பேசப்படுகிற பொழுது நாம் எதை சிந்திக்கிறோம், என்னத்தை யோசிக்கிறோம்? வசனம் என்பது கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? வசனத்தை வசனமாக ஏற்றுக்கொண்டு அதற்கு அதை உணர்ந்து அதை புரிந்து அதற்கு மனம் திரும்பி அதுக்கு விட்டுக் கொடுத்து அதன்படி வாழாமல் இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை. எல்லா சபைகளிலும் தான், இங்கே சொல்லி எல்லா சபைகளிலும் இருக்கிற பிரச்சனை தான் என்ன? வசனத்தை உணர்வதில்லை. இங்கே கிறிஸ்து பிரசங்கிக்கிறார் வார்த்தைகளை. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் நம்ம கேட்கிறோம், எல்லாரும் கேட்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறும் வசனம், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வசனம், ஒவ்வொரு நாளும் வீடுகளில் வசனம் கேட்கிறோம். ஆனா எவ்வளவுத்துக்கு உணர்கிறோம், எவ்வளவுத்துக்கு உணர்கிறோம்? வசனத்தை கேட்டுட்டு வெளியே போகிற பொழுது ஒருத்தனை இங்கே பாருங்க, அது இல்ல வசனம், அது இல்ல, அதை கேட்டுட்டு போறது. நீ கேட்ட வசனத்துக்கு நீ ஒப்பு கொடுப்பா, உன்னோடு பேசிய வசனத்துக்கு நீ ஒப்பு கொடு, உனக்கு என்ன ஆண்டவர் சொன்னார் அதை எடுத்துக்கொள். உணராத படிக்க வாழாத. ஒவ்வொரு வருஷம் நாலு மாதம் தோறும் பிரசங்கி பிரசங்கி பிரசங்கித்து பிரசங்கித்து நீயும் நானும் உணராக இருந்தால், உணராக இருந்தால் பிரயோசனம் என்ன? வசனம் வாசிப்பதற்கு பைபிள் அல்ல, உணர்வதற்கு, உணர்ந்து கொள்வதற்கு. நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன், தேவன் என்னோடு என்ன பேசுகிறார், நான் எதை செய்ய வேண்டும், எதை நான் செய்யக்கூடாது. அன்பானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கேட்கிறது என்னென்ன, ஞாயிறு ஆராதனைக்கு சனிக்கிழமையிலே தயவு செய்து உங்களை ஆயத்தப்படுத்துங்க, தயவு செய்து ஆயத்தப்படுத்துங்க. பின்னே நேரங்களை கர்த்தருக்கென்று ஒதுக்கி வீட்டில இருந்து அமர்ந்திருங்கள், வேத வசனங்களை வாசியுங்கள், ஆராதனைக்குன்னு சொல்லி மைண்ட் உங்களுடைய இருதயம் உங்களுடைய சிந்தனைகளை ஆயத்தப்படுத்துங்கள். அதுவே நல்ல ஆராதனைக்கு வழிவகுக்கிறதாக இருக்கு. நிறைய நிறைஞ்சு போட்டு வருகிற பொழுது நிறைய நிறைஞ்சு போட்டு வந்து கத்தரை ஆவியிலே நிறைந்து ஆராதிக்க முடியாது. தேவ சமூகத்தில் இரு, தேவ சமூகத்தில் இரு, ஒரு நாள் எடு, அரை கத்தருக்கு கொண்டு உன்னை ஆயத்தப்படுத்து. நான் என்ன பேசுகிறேன் சொல்லி எனக்கு புரிகிறது, நான் என்ன பேசுகிறேன் சொல்லி உங்களுக்கும் புரிந்தால் அது நலமாயிருக்கு. உணர்ச்சி இல்லாத ஒரு தன்மை, இருதயம் என்ன உணர்ச்சியே கிடையாது. வசனத்தை குறித்த ஒரு உணர்ச்சி உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்துவை அறிந்து காலங்களிலே எந்த வசனம் வந்து பேசும், எதைத்தான் சும்மா தூக்கி அறி, ஏதாவது சும்மா தூக்கி ஒரு பிரசங்கம் வந்து பண்ணிட்டு போங்க. ஆ, கத்தரனோடு பேசினார் பிரதர், உங்களுக்கு தெரியுமா கத்தர் இந்த நாளதான் பேசினார், இன்றைக்கு 10 பிரசங்கம் பண்ணு. செத்தவர்களை விட மோசமாயிருக்கிறவர்கள் இன்றைக்கு அதிகம். சும்மா ஒரு பிரசங்கம் பண்ணுவோம், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவர் என்னோடு இதை பேசினார் பிரதர் சிஸ்டர், இந்த வசனம் இதுதான் என்னோடு பேசிய வசனம். இன்றைக்கு பிரசங்கம் பண்ணப்படுது, பிரசங்கம் பண்ணப்படுகிறது, பிரசங்கம் பண்ணப்படுகிறது, ஆனால் இருதயமோ செத்து போயிருக்கிறது, உணர்வில்லை. இன்னைக்கு எந்த பிரசங்கத்தை பண்ணினாலும் ஒரு சிலர் கமெண்ட் என்ன தெரியுமா சொன்ன, இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன், காது புளிக்கிற காரியம் வந்து எல்லாம் எனக்கு தெரியும், வைக்க தெரியாது என்ன எனக்கு, ஐயா எனக்கு தெரிஞ்சு பிரசங்கம் பண்ண வரல, எனக்கு 4 காரியம் தெரிஞ்சு பிரசங்கம் பண்ண வரல, அழைப்பில் வந்திருக்கிறேன் அவ்வளவுதான். தெரிஞ்சு பிரசங்கம் பண்றவர்கள் அநேக நாள் தேவ சமூகத்தில் நிற்க முடியாது. நானும் தான், எனக்கு தெரியும், எனக்கு பைபிள் தெரியும், எனக்கு வசனம் தெரியும், பிரசங்கம் பண்ண வருகிறவர்கள் கனகாலத்துக்கு நீண்ட காலத்துக்கு நீண்டதாக சரித்திரம் நமக்கு சொல்லவே இல்லை. இந்த தேசத்தில் அநேகரை காண முடியும், அநேகர் பிரசங்கிகளாக ஓடித்திருந்தவர்கள் இன்றைக்கு வீடுகளில் படுத்து கிடக்கிறார். இந்த நேரத்தில் அதையும் சொல்லிறேன், நமக்கு எதுவோ அதை செய்யுங்கள், நமக்கு எதுவோ அதை செய்யுங்கள். அதுதான் நாம் வெற்றியுள்ள ஊழியத்தை செய்து முடிப்பதின் மிகந்தொரு உயர்ந்த நிலைமையாக இருக்கு. வேற எதுவும் கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. ஆகையினாலே அன்பானவர்களே, உணதார் இருக்கும் போது பொல்லாங்கான் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொண்டிருந்தான். இதில் ஆச்சரியம், நாம உணராம இருக்கிற பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. இப்ப பிசாசா நாங்களா, பிசாசு பிள்ளையா எங்கட பிள்ளையா, வசனத்தை பிரசங்கிக்கிற பொழுது வசனத்தை கேட்டு அதை உணர்ந்து இருதயத்தை நிறைத்தால் பிசாசு உங்களை எதனால் நிறைக்க முடியும், என்னை எதனால் நிறைக்க முடியும்? பிரசங்கம் பண்ணி முடிந்த உடனே பிரசங்கம் எனக்கு தான், உனக்கு தான் பிரசங்கிச்ச, வேறு யாருக்கு பிரசங்கிக்கிறோம்? கர்த்தர் பேசினாரே என்று சொல்லி கர்த்தரை துதித்துக் கொண்டு போ, கர்த்தர் எனக்கு ஏதோ ஒன்று சொன்னாரே, என்னை கடிந்து கொண்டாரே என்று சொல்லி சந்தோஷமாய் போ வீட்டுக்கு. இவ்வளவு பேருக்குள்ளே உனக்குன்ற ஒரு வசனத்தை எடுத்து தந்தாரே, அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. அதை விட்டு விட்டு, அதை வைத்து வாசித்து, அதை விட்டு அந்த வசனத்தை குற்றப்படுத்தி, போது பிரசங்கித்தவரை குற்றப்படுத்தி, எல்லாவற்றையும் குற்றப்படுத்தி நீ போ, உன் இருதயத்தை பிசாசானவன் நிரப்புவான். வீட்டுக்கு போய் அநேகருடைய பிரசங்கம் கேட்டா பிரசங்கமே தெரியாது, என்ன பிரசங்கம் தெரியாது, எந்த பிரசங்கம் தெரியாது. நேற்று கதைச்ச முழு காரியம் இருதயத்திலே இருக்கு. விளங்குதா நான் என்ன சொல்றேன் சொல்லி? உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு கடிந்து கொண்ட ஒரு பிரசங்கத்தை பிரசங்கம் பண்ணதுக்கு நான் வரவில்லை. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். நாம் நிற்கிற காலத்தை நினைத்து அறிந்து பேச வேண்டும். நம்முடைய காலம் இது இப்படி இருக்கிறது, ஏன் நாம் இந்த ஆராதனையில் வந்து இருக்கிறோம்? கர்த்தர் பேசுகிறது நம்முடைய இருதயத்திலே நிறைத்து கொண்டு போக வேண்டும், எடுத்துக்கொண்டு போக வேண்டும். சில வேளைகளில் நமக்கு ஏற்றதாக இருக்காது, நம்மளையே கடிந்த மாதிரி இருக்கும், நம்மளையே வசனம் வந்து சப்பி திண்ட மாதிரி இருக்கும், நமக்கு தான் கொடுத்த மாதிரி இருக்கும். தப்பொண்டுமில்லையேப்பா, நீ திருந்த நான் வளரத்தானே வசனம். பின் நீ எதுக்கு இந்த சிவருக்கா பிரசங்கம் பண்றேன், இந்த ஸ்டூலுக்கா பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறோம் இங்கே? கர்த்தர் என்னோடு பேசியதற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிட்டு போ. கர்த்தரை நீ இந்த இடத்துல சந்தித்தார்னு சொல்லிவிட்டு போ. கர்த்தர் நான் போன வழியிலே நிறுத்தி என்னை திருப்பி விட்டார்னு சொல்லிக்கொண்டு போ. பிசாசு என்னை வஞ்சிக்க பார்த்தான், அதுல நான் விழப்பாத்தேன், கர்த்தர் என்னை கடிந்து கொண்டான் சொல்லிட்டு போ. உணராதிருக்கிற பொழுது, வசனத்தை உணராதிருக்கிற பொழுது பிசாசு என்ன உன் இருதயத்தை அவன் தன்னுடைய வார்த்தைகளாலே நிறைக்கிறான். என்ன வார்த்தை தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு பைபிள்ல தெரியாதுன்னு சொல்றது ஒன்றுமே கிடையாது. எனக்கு ஒரு சிலர் அப்படித்தான் சொல்லிக்கொண்டு தெரிகிறார்கள், எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு எல்லாம் தெரிஞ்சா நீ கர்த்தரை ஒழுங்கு ஆராதிப்பா, கர்த்தரை கனம் பண்ணு, கர்த்தருடைய மனுஷர்களை கனம் பண்ணு, கர்த்தருடைய ஜனங்களை கனம் பண்ணு, தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியத்தை உருவாக்கிக்கோ, தேவ ஜனங்களோடு இசைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டு. புலம்போதிலே கர்த்தர் ராஜ்யம் கிடையாது. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. ஒருவன்
ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன்.
வசனம் என்ன செய்யப்படுகிறது? பறிக்கப்பட்டு போகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுடைய வசனங்களை பறிக்கிறாங்க தெரியுமா? பக்கத்தில் இருக்கிறவங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்க இதுல குடும்ப குடும்பமா இருக்கிறபடினாலே நான் அப்படி நான் பேசுற விதத்தை புரிந்து கொள்ளுங்க. பழகிறவர்கள், பேசுகிறவர்கள் வசனத்தை திருடுகிற அளவுக்கு பழகாதீங்க. பழகிறது நல்லது, ஐக்கியம் நல்லது, பேசுவது நல்லது, உறவாடுகிறது நல்லது. ஆனால் தேவனுடைய வசனத்தை புடுங்கி எடுத்து உன்னோடு சில வேளைகளில் நடக்கிற காரியத்தை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். கர்த்தர் என்னோடு ஒன்று பேசுவார், ஆனால் எனக்கு பக்கத்தில் இருக்கிறவர் ஒன்று அதே வசனத்தை விட்டு எனக்கு என்ன ஒன்று பிரசங்கிப்பார். எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் உருவானதா உங்களுக்கு? இல்லையா? இருந்தாலும் நீங்க தலையாட்ட மாட்டீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். திரும்ப சொல்றேன், கர்த்தர் என்னோடு ஒன்று பேசுவார், இந்த பாரு இப்படி இப்படி செய், இப்படி இப்படி செய், வளைந்து கொடு, விட்டு கொடு, போய் வா என்று சொல்லி எனக்கு பக்கத்தில் இருக்கிற எனக்கு என்ன மண்டு போதிப்பார். இது அப்படி இல்லை, இது அப்படி இல்லை, இது இப்படித்தான், இது இப்படித்தான். வசனத்தை ஆரம்பித்து பார்க்கிற பொழுது ஒரு காரியம் சொன்னீங்க பாருங்க, ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை இடத்துல போய் சொல்லாதிருங்கன்னு சொல்லி போன முதல் முதல் பகுதியிலே பார்த்தேன் இல்லையா? அதுல கவனம் உள்ளவர்களாக இருங்க. இந்த சபையிலே உங்களுக்கு ஊழியர்களாக கொடுக்கப்பட்ட இவர்களும் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி இங்க பிரசங்கம் பண்ணுவதில்லை. அல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில ஏதாவது செய்ய வேண்டும், உங்களுடைய நன்மைகளை கருதி பிரசங்கம் பண்ணுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், அதே வேளையிலே ஆலோசனைகள் கொடுக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஆலோசனைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. நாங்கள் எதை கொடுக்க வேண்டுமோ அதைத்தான் கொடுக்க முடியும். ஆனால் அதை மற்றவர்கள் பார்த்து இல்லை இப்படி ஆலோசனை கொடுத்திருக்காங்க, இப்படி செய்திருக்கலாம், அது அவருடைய பார்வை, எங்களுடைய பார்வை அந்த விதத்தில் இருக்க முடியாது. எங்களுடைய பார்வை தேவனுக்கு அடுத்ததா இருக்கும், தேவர் ஆட்சித்துக்கு அடுத்ததா இருக்கும், வேதத்தை அண்டியதா இருக்கும், வேதத்தில் தேவனுடைய பிள்ளைகளை கத்தருக்குள்ள வளர்ப்பதன் நோக்கமாயிருக்கும். அது அன்றியே நம்முடைய ஆலோசனைகளும் இருக்கும் என்பதை மறவாதிருங்க. ஆகையினாலே பிசாசானவன், நீங்கள் வசனத்தை கேட்டு உணராமல் இருக்கிற பொழுது பிசாசு அதை எடுத்துவிட்டு அவன் உங்கள் இருதயத்தை வஞ்சித்து விடுவான். ஆகையினாலே திரும்பவும் சொல்றேன், உங்கள் இருதயத்தில் இருக்கிற வசனங்களை யாரும் எடுப்பதற்கு விடாதிருங்க. இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நம்முடைய இருதயம் இருதயம் வசனத்தினால் நிறைந்ததை விட வசனங்க வார்த்தைகளினால் நிறைந்திருப்பது கூட. வசனங்களினால் நிறைவதல்ல, வார்த்தைகளினால் நிறைந்திருக்கிறது. பிசாசு என்ன செய்வான், வந்து களைகளை விதை களைகிறது என்பது வசனத்துக்கு அப்பாற்பட்ட மனிதர் வார்த்தைகள், மனிதர்களை கொண்டு விதைக்கிற பட்டிய வார்த்தைகள், அவைகள் வந்து இருதயத்திலே படிந்து கொள்ளும். என்ன நடக்கிறது, இந்த வார்த்தைகளுக்கு மேலாக அவைகள் நிறைகிறது, இருதயத்தில் நிறைகிறது. அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி பேசினாங்க, அவங்க இதை சொன்னாங்க, அவங்க அதை சொன்னாங்க, நிற. ஆனால் பிரசங்கம் எங்க, இன்னைக்கு பிரசங்கித்த வார்த்தைகள் எங்க, முதல்ல போடப்பட்ட செய்தி எங்க, தெரியாது. ஆனால் இருதயமோ ஏதோ காரிகளால் நிறைக்கப்பட்டு பிசாசின் வழிகளுக்கு நாம் திருப்பப்படுகிறோம். நாம் உணராதிருக்கிற பொழுது பிசாசங்களை வஞ்சிப்பான். கர்த்தருடைய வார்த்தைகளை உணர்ந்து கேட்காதிருக்கிற பொழுது பிசாசங்களை வஞ்சிப்பான். ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நான் முடிச்சிடுறேன். வசனத்தை வாசித்து ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் இதைத்தான் நான் முதலாவது பார்க்க இருந்தேன். இதுல கனகாரியம் இருக்கிறபடினால் நான் அதை பார்க்கவில்லை, பின்னுக்கு போய்விட்டேன். இதிலே முதல் வசனத்தை வாசிங்கள், 1வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க.
தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது.
தேவன் சொன்னது உண்டோ, அதுல கொஞ்சம் நில்லுங்க. தேவன் சொன்னது உண்டோ, அதுக்கு முன்பதாக பிசாசு என்னது, தந்திரமானது. காட்டு மிருக ஜீவன்களுக்குள்ளே தந்திரமானது ஒன்று எது தெரியுமா? தந்திரம், தந்திரமானது ஒன்று, அது பாம்பு, அது 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 பிசாசு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா. முடிவில் நீங்க அந்த வசனத்தில் பாத்தீங்க, உண்டோ, ஆனா தேவன் சொன்னது என்று சொல்லி நமக்கு இதெல்லாம் தெரியும், பிசாசுக்கும் தெரியும் என்ன சொல்லப்பட்டது என்று சொல்லி. ஆனா அவன் கேட்கிற விதம் இருக்கு பாருங்க, அதுதான் பிரச்சனையானது. தந்திரமாக செயல்படுகிறவர்களோடு உங்கள் பங்குகள் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. தேவ பிள்ளைகளுக்கு தந்திரம் இருக்கக்கூடாது, தந்திர செயல்பாடுகள் இருக்கக்கூடாது, தந்திரமாய் பேசக்கூடாது, தந்திரமாய் நடக்கக்கூடாது, தந்திரமாய் சிந்திக்க கூடாது. அவைகள் எல்லாம் பிசாசினிடத்திலிருந்து வருகிறவைகள் என்பதை மறந்து விடாதீங்க. ஏவாளை பிசாசு தந்திரமாய் வஞ்சித்தான். தந்திரம் எதற்கு தெரியுமா? ஒருவரை வஞ்சிப்பதற்கு. தந்திரம் எதற்கு தெரியுமா? ஒருவரை தவறான வழியிலே நடத்துவதற்கு. தந்திர பேச்சுக்கள் ஒரு காலங்களுக்கு முன்பதாக ஒரு சிலர் சொல்லுவார்கள், இவர்கள் எங்களை போட்டு வாங்கி விட்டார்கள் என்று சொல்லி போட்டு வாங்கினா கதைச்சு கொண்டு போவார்கள். அவரிடத்தில் இருந்து என்ன இருக்கிறதோ அதை எடுத்துக் கொள்வதற்கு பேசுவது விளங்குறதா? இப்படிப்பட்ட சிந்தனைகளும் இப்படிப்பட்ட பேச்சுக்களும் இப்படிப்பட்ட நடைமுறைகளும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏற்றதல்ல. தந்திரமாய் பேசி அது ஒன்று, சும்மா இருக்கும் எங்கேயாவது உண்டு. விசுவாசத்திலே பல விசுவாசம் இருக்கு பாருங்க, விசுவாசிகளிலே பல விசுவாசிகள் இருக்கிறார்கள் பாருங்க. ஒன்று எங்கேயாவது ஒரு மூலைக்கு இருக்கும், அதை போய் விராண்டி தந்திரமாக பேசி இல்லாதது எல்லாத்தையும் எடுப்பது வெளியே. அது தேவ பிள்ளைகளுக்கு அழகல்ல. தேவ பிள்ளைகள் அப்படி செய்ய மாட்டார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். பலங்கிறதா நேரே கேளுங்கள், இல்லையா இல்லையான்னு கடந்து விட வேண்டும். அதை தந்திர செயல்படுத்தக்கூடாது. இங்கே பிசாசு ஏவாடுத்திருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதுண்டோ, சொன்னார் என்று முடித்திருக்கலாம் அந்த வசனத்தை. இந்த பாரு ஆண்டவர் உங்களை கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி சொன்னார் அல்லவா என்று சொல்லி இருக்கலாம். இல்ல, சொன்னதுண்டோ, அந்த உண்டோ வில கடகாரியம் அடங்கி இருக்குது. அப்படி அவங்க சொன்னாங்களா, இழுத்து அவங்களை இழுத்து விடுவார்கள். அப்படி செய்வது தேவ பிள்ளைகளுக்கு அழகில்லை, தேவ ஜனங்களுக்கு அழகில்லை. அது ஒரு வஞ்சனை, அது மற்றவர்களை வஞ்சிப்பது, தேவ பிள்ளைகளை வஞ்சிப்பது. அதனாலதான் சொன்னேன், என்னை வஞ்சிப்பதற்கு வேறு தேசத்திலிருந்து ஒருவர் வர வேண்டியதல்ல. நீங்கள் என்னை வஞ்சிக்கலாம், நானும் உங்களை வஞ்சிக்கலாம். பிசாசின் கையிலே நாங்கள் அவயங்களாய் மாறினார். அதனால நாம கதைக்கிற விதம், கடந்த முறை பார்த்தோம், கதைக்கிற விதத்தை குறித்து கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இங்க என்ன சொல்லப்படுகிறது, பிசாசு சொல்றான், வேதத்திலேயே பிசாசு குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தந்திரம் உள்ளவன். அப்ப தந்திரமாய் நடந்து கொண்டால் உன் ஆவி எங்கே தங்கி இருக்கிறது, நீ எங்கே அமர்ந்திருக்கிறாய், நீ எங்கே தந்திரமாய் நடந்து கொள்ளுகிறாய். ஆண்டவருக்கு தந்திரமாய் நடந்து கொள்ள தெரியாது. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் எங்கேயாவது தந்திரமாய் நடந்தார் என்று சொல்லியிருந்தா எனக்கு வந்து சொல்லுங்க, நான் கட்டுக்குள்ள கணக்கே இருக்கிறது. ஆண்டவர் ஒருபோதும் தந்திரமாய் நடந்ததில்லை. கடிந்து கொண்டார், பேசினார், பிரசங்கித்தார், நல்லதை சொன்னார், கெட்டதை சொன்னார், கடந்து சென்றார். ஆனா பிசாசை குறித்து வேதம் என்ன சொல்ற, அவன் தந்திரவாளி. தந்திரமாய் பேசுகிறவர்களோடு ஒட்டிக்கொள்ளாதிருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதி இது, அவ்வளவுதான். தந்திரமாய் நடந்து கொள்ளுகிறவர்களோடு ஒட்டிக்கொள்ளாதிருங்கள். எவர்கள் எப்படித்தான் இருந்தாலும் அவர்கள் கிறிஸ்துவை எவ்வளவுக்கு பின்பற்றுகிறார்கள் என்பதை கண்டுபிடித்து பழகுங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றவில்லையா, நான் இயேசுவை பின்பற்றவில்லையா, நான் பேச முயற்சி அல்லவா, என்னை பின்பற்றாதிருங்கள், நான் சொல்லுகிறதை கேட்காதிருங்கள். ஆனால் கிறிஸ்துவை நோக்கமாய் கொண்டு, கிறிஸ்துவை என் தேவனாய் கொண்டு, அவருடைய நோக்கத்தை அறிந்து என் ஆள் முடிந்த அளவுக்கு நான் பிரயாசப்படுகிறேனா, அன்பானவர்களே இணைந்து கொள்ளுங்கள், இசைந்து கொள்ளுங்கள், ஓட முயற்சி எடுங்கள். ஒருவர் சொன்னார், ஓடுகிற வண்டலோடு சேர்ந்து ஓடணுமா, ஓடுகிறவர்களை ஓட வையுங்கள், ஓடுகிறவர்களோடு சேர்ந்து ஓடுங்கள். ஆகையினாலே தந்திர செயலாளிகளோடு இணையாதிருங்கள் என்று சொல்லி அன்பாய் உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். அதுக்கு மாறாக ஆவிக்குரியவர்களோடு சேர்ந்து இணைந்து கொள்ளுங்கள், ஜபம் பண்ணவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள், வேதம் வாசிக்கிறவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள், கத்தரை குறித்து பேசுகிறவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள், பக்தி விருத்தியாய் பேசுகிறவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள், கத்தருக்கண்டு ஓடுகிறவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள், தேவனுக்கண்டு ஊழியர்களோடு இணைந்து கொள்ளுங்கள். அவர்களோடு இணைந்து அக்னியாய் மாறுங்கள். உங்கள் விசுவாசம் வட்டிக்கப்படுவதாக. நாம் நிற்பது கடைசி காலம், இன்றோ நாளோ மறு இரவோ அதை யார்தான் அறிவான். விளங்குறதா, இதப்படியே இந்த பக்கத்தில் நீங்க பார்த்து கொண்டு போனால் பிசாசு போய் சொல்லுகிறவன் சொல்லி நாங்கள் பார்க்கலாம். நாம் பிசாசு நம்மளை வஞ்சிக்கிற பொழுது, நாம் உங்களுக்கு தெரியுமா, பிசாசினால் வஞ்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ சபையிலே விருப்பம் இருக்காது. அதெல்லாம் பின்னுக்கு பார்க்கலாம். இந்த பக்கத்தில் ஒன்று இரவில் போய் வீட்டில் வாசிங்க. தேவ சமூகத்தை விட்டு ஓடுவதற்கு நிற்பார்கள், தேவ சமூகத்தில் நிலைத்திருக்க மாட்டார்கள், தேவனுடைய சமூகத்தில் தேவ பிள்ளைகளோடு பழக விரும்ப மாட்டார்கள். இவைகள் எல்லாம் பிசாசின் வஞ்சனைக்குள்ளே இருக்கிறவருடைய ஒரு சிலமான குணாதிசயங்கள் என்று சொல்லி சொல்லலாம். இந்த பக்கத்தை அப்படியே நீங்கள் வேண்டாம், வீட்டில் போய் வாசிங்கள். இதுல கணக்காரியங்கள் இந்த பக்கத்தில் இருக்கு. இது மாத்திரம் இன்னைக்கு பேசி நான் முடித்திருப்பேன். அந்த காரியங்கள் பேச வேண்டும் என்பதனால இந்த காரியத்தை நான் விட்டுவிட்டேன், அவ்வளவுதான். ஆகையினாலே அன்பானவர்களே, தேவ பிள்ளைகளாகி நீங்கள் தந்திரமாய் நடந்து கொள்ளாதிருங்கள். தந்திரமாய் நடப்பதும், தந்திரமாய் பேசுவதும், தந்திரமாக செயல்படுகிறதும் தேவ பிள்ளைகளுக்கு அழகல்ல. ஹல்லேலூயா. ஆகையினாலே நான் முடிக்கிறேன், என்னவெனில் வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. வஞ்சிக்கப்படாதிருங்கள். உங்களுக்கு தெரியுமா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே லூசிபரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. லூசிபர் விழுவதற்கு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா, தேவனோடு தன்னுடைய சிங்காசனத்தை வைப்பேன் என்று சொல்லி ஒன்று தன்னா, தன்னை தன்னுடைய சிங்காசனத்தை மேலே உயர்த்துவேன் என்று சொல்லி ஒரு வார்த்தை அதில் பாவிக்கப்பட்ட நட்சத்திரங்களோடு அவன் தன்னை உயர்த்துவான் என்று சொல்லி. இதனால் நடந்தது என்ன தெரியுமா, அவன் பாதாளத்துக்கு தள்ளி விழப்பட்டான். அதை நான் சிந்தித்தது என்ன தெரியுது, நான் முடிச்சிடுறேன். நாம் இன்னும் ஒருவரோடு நம்மளை வைத்து நம்மளை உயர்த்தி பார்க்க கூடாது. அது தேவ பிள்ளையுடைய சாயல் கிடையாது. இதை குறித்து நான் கொஞ்சம் பேசுறதுக்கு இருந்தேன், நான் முடிச்சிடறேன். என்ன சொல்றேன்னு சொல்லி, இன்னும் ஒரு நபரோடு நம்மளை உயர்த்தி வைத்து பார்க்க கூடாது. ஏண்டா இந்த இந்த இடத்துல நடந்ததுன்னு பிசாசானவன் தேவனோடு தன்னை ஒப்பிட்டார். தேவனோடு நான் அவருக்கு நேராக என் சிங்காசனத்தை வைப்பேன் என்று சொன்ன உடனே என்ன நடந்தது? தூதனானவன், பெரிய தூதன், ஆராதனையின் வீரன், அழகில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் ஒரே நாளில் என்ன செய்யப்பட்டான்? விழுத்தப்பட்டான். நான் என்ன சொல்றேன், இதுல இருந்து என்ன சொல்ல வர்றேன்னு சொல்லி சொன்னா, எங்களை மற்றவர்களோடு வைத்து பார்க்காதீங்க. உங்களை இவரை விட நான் உயர்ந்தவன், அல்லாவிட்டால் இந்த ஊழியனை விட நான் உயர்ந்தவன், அல்லாவிட்டால் இவரை விட எனக்கு எதுவும் நல்லா செய்ய தெரியும், அல்லாவிட்டால் இவர்களை விட எனக்கு நல்லா பேச தெரியும் என்று சொல்லி அப்படி பார்த்தால் அது தேவ பார்வையிலே தகுதியற்ற பார்வை என்பதை மறவாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் என்னை குறித்து பேசுவோமே, ஒரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எனக்கு என் போதகரை குறித்து நல்லாய் பேச தெரியும் என்று சொல்லி சிந்தனை இருக்கவே கூடாது. அது தவறான ஒரு சிந்தனை, தப்பான ஒரு சிந்தனை. எனக்கு அவனை விட எனக்கு பாட தெரியும் என்று சொல்லி நம்முடைய சிந்தனைகளை தேவ சமூகத்தில் உயர்த்தவே கூடாது. அது தப்பான சிந்தனை. நாம் எவ்வளவுக்கு அப்படி உயர்த்துகிறோமோ அவ்வளவுக்கு நாம் வீழ்த்தப்படுவோம். இதுல மாற்றம் எதுவும் கிடையாது. இதுக்கெல்லாம் சத்தியமாக நீங்க ஒன்றும் விளக்கம் என்று தேடாதீங்க, இவ்வளவுதான். அதனால நீங்கள் கொடுக்கிற ஊழியத்தில் நீங்கள் அதுல உன்னத நிலைமைக்கு வாங்க. அதை விட்டு விட்டு அவரை விட எனக்கு ஒருவேளை என்னை விட பிரசங்கம் பண்ணக்கூடியவர்கள் வல்லவர்கள், வல்லமான்கள், சீனமான்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் கூட மற்றவர்களோடு தங்களை ஒப்பிட்டு தங்களை ஊழியத்தை குறித்து பேசுகிறேன், பிரசங்கத்தை குறித்து பேசல, அதை நாம் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு நிலைமைக்கு நாம் போவோமே. ஆனால் எவ்வளவுத்துக்கு நம்முடைய இருதயம் உயர்த்தப்பட்டதோ அவ்வளவு தாழ்ப்புத்துக்கு நாம் வீழ்த்தப்படுவோம். இதுல மாற்றம் எதுவுமே கிடையாது. எத்தனையோ ஊழியர்கள் விழுந்திருக்கிறார்கள், எத்தனையோ இருக்கு அவர்களுடைய பிள்ளைகள்னாலே அவர்கள் விழுந்து கொண்டார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் லூசிபரை குறித்து சொல்லுகிறோடு, அவன் வானத்துக்கு ஏறுவான், தன்னோடு தேவனோடு கூடிய தேவனுக்கு நேராக தன் சிங்காசனத்தை வைப்பான் என்று நினைத்து ஒரே ஒரு நினைப்பு அவனை கொண்டே கீழே வீழ்த்தியது. அதை மறவாதிருங்கள் அன்பானவர்களே. நான் அதை சுருக்கி விடுகிறேன், இதை நான் விளக்க முடியாமல் இருக்கிறது என்னுடைய நேரத்தின் அடிப்படையிலே. ஆகையினாலே எங்களை மற்றவர்களோடு வைத்து அவர்களை விட நான் ஒரு உயர்ந்தவன், ஒரு உயர்ந்த ஊழியத்தை செய்கிறேன், எனக்கு நல்லாக இது செய்ய தெரியும், நல்லாக இசைக்கிறியை வாசிக்க தெரியும், அல்லாவிட்டால் நல்லாக எனக்கு அது செய்ய தெரியும் அப்படி நினைப்போமா இருந்தால் எவ்வளவுக்கு நம்மளை நாம் நினைக்கிறோமோ அவ்வளவுக்கு நாம் தாழ்த்தப்படுவோம். இன்னைக்கு அநேகரை நான் பார்த்திருக்கிறேன், அநேக நல்ல பிரசங்கிமார்கள் எல்லாம் இன்னைக்கு சபை இல்லாமல் ஆராதனை இல்லாமல் வீடுகளில் இருக்கிறார்கள். என்ன காரணம்? நல்ல பிரசங்கியல், எனக்கு தெரிந்த நல்ல பிரசங்க, என்னை விட நல்லா நல்லா வசனம் ஒத்து எடுத்து வைத்து பெண்ணு நல்ல பிரசங்கியல் இருக்கிறார்கள், ஆனால் ஆராதனையில் இன்றைக்கு இல்லை. எந்த சபைக்கு போனாலும் முதலாவது ஆக்களை கூப்பிட்டு போய் வீட்டில் இருன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னு சொல்லிட்டுனா அவருடைய சிந்தனைகளும் அவருடைய நோக்கங்களும் அவர்கள் அதெல்லாம் தவறாக இருக்கிறபடி. ஆனால் நல்லாய் பிரசங்கிப்பார்கள். நன்றாக பாட தெரிகிறதுனாலே ஒருவன் ஆராதனை வீரனாக மாறுவதல்ல, நன்றாக பிரசங்கித்து தெரிகிறதுனாலே ஒருவன் பிரசங்கியாக மாறுவதல்ல. இதெல்லாம் நல்லாய் புரிந்து கொள்ளுங்க. சபையிலே இருக்கிற 30 பேருக்கு அருமையாக பாட தெரிந்தாலும் எவன் கர்த்தருடைய கரத்திலே ஆவியிலே நிறைந்து தேவ சமூகத்திலே நின்று கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறானோ அவனைத்தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ஏன்னா தாவீதுடைய அழைப்பிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வாட்ட சாட்டமானவர்கள் எல்லாம் அந்த இடத்திலே இருந்தார்கள், அருமையானவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டதோ ஒரு ஆட்டு மேய்க்க போய் ஆட்டு மந்தையில் இருந்து பாடு பாடென்று பாடி கர்த்தரை துதித்த ஒரு ஆராதனை வீரர். ஆனால் தகுதி உள்ளவர்களாக பார்க்கப்பட்டது எல்லாம் வேறு நபர்கள். ஆனால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதோ ஒரு ஆட்டு மந்தையை மேய்க்கிறவன், ஆட்டு மந்தையை மேய்க்கிறவன் அவன் வந்துடுறான், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். இவைகள் எல்லாம் அருமையான சம்பவங்கள். ஆகையினாலே முடித்து விடுகிறேன் அன்பானவர்களே, வஞ்சிக்கப்படாதிருங்க. ஓகேயா? இந்த வார்த்தைகளை கொண்டு செல்லுங்கள். முடிந்தால் இதுக்கு முதல்ல செய்தப்பட்ட ஆராதனை மெசேஜ் இன்றைக்கு கேளுங்கள். அது அருமையான ஒரு செய்தியாக இருக்கிறபடியினால் தேவன் சமத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுங்கள், எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை கண்களை மூடி தேவ பயத்தோடு தேவ சமூகத்தில் நின்று, கர்த்தாவே இன்றைக்கு நாங்கள் பார்த்த வார்த்தைகளின்படி எங்களை சரிப்படுத்திக் கொள்ள, எங்களை சரியாக்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் பிசாசின் கையிலே வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, வஞ்சனின் ஆவிக்குள்ளே நாம் போய்விடாதபடி, ஆண்டவரே நாம் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களை காத்துக் கொள்ளுவீராக. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம், சபையை நாங்கள் ஒப்படைக்கிறோம். கிருபியாய், எங்கள் மீது கிருபியாய் இருந்து நீர் வருகிற பொழுது நாங்கள் உங்களோடு வர ஆண்டவரே பாக்கியம் பெற்றவர்களாய் எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு கர்த்தாவே நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. என் தகப்பனே, ஆண்டவரே பொய்களுக்கு கர்த்தாவே எங்களை விட்டுவிடாதபடி, பொய் வஞ்சனைகளுக்கு எங்களை விட்டுவிடாதபடி, தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய் நாம் பொய்களை சொல்லிவிடாதபடி, பொய்யானவன் எங்களுடைய இருதயத்தை நிறைத்து விடாதபடி ஆண்டவரே எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்வீராக. கலைகளாகிய மனிதருடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தை நிறைத்து விடாதபடி, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதை சீர்தூக்கி பார்த்து அதை சிந்தித்து அதில் செயல்பட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்துக்குள்ளே எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம், எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடி, ஆண்டவரே சத்துருவால் வஞ்சிக்கப்படாதபடி, தந்திரமான பேச்சுக்கள், தந்திரமான நடத்தைகள், சந்திரமான சிந்தனைகள் எங்களுக்கு இல்லாதபடி எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உம்மை போல எங்களை மாட்டுங்க, உம்மை போல எங்களை மாட்டுங்கப்பா. எங்களை ஒவ்வொரு உண்டை கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம், ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், வீடு சென்று சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க கிருபை செய்யுங்க. எல்லாவற்றினுடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். நசரீனா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.